கண்டி சீமையிலே பாகம் இரண்டு. எழுத்தாளர் ரா சடகோபன். நமது வியர்வையில்தான் இந்த நாடு கட்டியெழுப்பப்படுகிறது. இலங்கை திருநாட்டை ஒரு சடுதியான வளர்ச்சிக்கு உட்படுத்தி ஒரு நவீன பொருளாதாரமாக மாற்றி அமைத்தவர்கள், பின்னர் வந்தேறு குடிகள் என்று கொச்சையாக அழைக்கப்பட்ட இந்திய வம்சாவளி தமிழர்கள்தான். இந்த நாட்டின் முதல் நவீன பொருளாதாரமான கோப்பி கைத்தொழில் ஆரம்பிக்கப்பட்ட போது அதில் தொழில் புரிவதற்காக முதன் முதலாக லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இந்தியாவின் தமிழ்நாட்டிலிருந்து அழைத்து வரப்பட்டார்கள். ஆனால் லட்சக்கணக்கான ஏக்கரில் கோப்பி பயிரிட்டுவிட்டு அதனை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்ற கேள்வி எழுந்தபோதுதான் அதனை எங்கெல்லாம் ஏற்றுமதி செய்யலாம் என்று பலமாக யோசித்தனர். அவர்களின் முதல் இலக்கு அவர்தம் முதல் தாயகமான இங்கிலாந்துதான் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இருக்கவில்லை. ஆனால் அவர்கள் இங்கிலாந்தை மட்டும் தமது சந்தை நாடாக கொண்டால் இலங்கை பொருளாதாரத்தை முன்னேற்ற முடியாது என்று தெளிவாக தெரிந்து கொண்டு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் தமது ஏனைய காலனித்துவ நாடுகளையும் தமது ஏற்றுமதி இலக்கு நாடுகளாக குறிவைத்து திட்டமிட்டனர். இத்தகைய ஒரு திட்டமிடலின் விரிவாக்கமாகவே கொழும்பு நகரம் ஏற்றுமதி நகரமாக மிக விரைந்து வளர்ச்சி பெற்றது. ஏற்றுமதி பொருளாதாரத்துக்கு மிக வசதியாக பாரிய துறைமுகம் ஒன்று தேவைப்பட்டது. கொழும்பு துறைமுகம் மிக விரைவில் தென்கிழக்காசியாவில் பெரிய துறைமுகமாக வளர்ச்சி கண்டது. இங்கு தொழில் புரிய ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் இருந்தும் கேரளாவில் இருந்தும் அழைத்து வரப்பட்டனர். கொழும்பு நகரின் போக்குவரத்து கைத்தொழில் மிக விரைந்து வளர்ச்சியடைந்தது. மோட்டார் போக்குவரத்து, டிராம் வண்டிகள் போக்குவரத்து என்பன அபிவிருத்தி செய்யப்பட்டன. ரிக்ஷா இழுப்பவர்கள் அதனை ஒரு கைத்தொழிலாக செய்தனர். வர்த்தக பெருக்கத்திற்கு வசதியாக அச்சு கைத்தொழில், தபால் தந்தி தொழில்துறை என்பனவும் வளர்ச்சியடைந்தன. கொழும்பு மாநகர சபை ஒரு பாரிய நிர்வாக அலகாக அபிவிருத்தி அடைந்தது. கொழும்பு நகரையும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களையும் இணைக்கும் வகையில் பெருந்தெருக்கள் போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து என்பவற்றுக்கு தேவையான உட்கட்டமைப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இவற்றுக்கெல்லாம் ஈடுகொடுக்கும் வகையில் அரசியல் சீர்திருத்தங்களும் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நாட்டுக்கே உரிய முதலாவது பரம்பரை குட்டி முதலாளித்துவம் ஒன்றும் உருவாகி இருந்தது. இவை அனைத்துமே ஆரம்பத்தில் கோப்பி கைத்தொழிலை மையமாக கொண்டும், பின்னர் தேயிலை, ரப்பர், கொக்கோ, தெங்கு போன்றவற்றை பின்னணியாக கொண்டும் உருவாகியிருந்தன. கொழும்பு மாநகரின் வர்த்தகத்தை இந்திய வம்சாவளி வர்த்தகர்களே பெரும்பாலும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். குறிப்பாக நாட்டுக்கோட்டை செட்டியார்கள், வட இந்திய வர்த்தகர்களான பார்சி, போரா, மேமன், குஜராத்தியர்கள் வர்த்தகத்துறையில் அதிகம் ஆதிக்கம் செலுத்தினர். அந்த வகையில் பார்க்கும் போது கொழும்பு மாநகர சபையில் கொழும்பு வாழ் வர்த்தக சமூகத்தினரின் அக்கறைகளை கவனித்துக் கொள்ள பல இந்திய வம்சாவளி தமிழர் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்தனர். கொழும்பு மாநகர சபை 1866 முதன் முதலாக உருவாக்கப்பட்டது. அது உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து இலங்கை சோனகர்களும் இந்திய வம்சாவளி தமிழர்களும் அங்கம் வகித்தனர். அக்காலத்தில் கொழும்பு நகரில் 16% இந்திய தமிழர்களும், 6% சோனகர்களும், மேலும் 5% வட இந்திய இனங்களைச் சேர்ந்த இந்தியர்களும் வாழ்ந்தனர். அவர்களில் முதலாவதாக கொழும்பு மாநகர சபையில் அங்கத்தவராக இடம்பெற்றிருந்தவர் டி ரெகுவர் என்பவர் ஆவார். அதனைத் தொடர்ந்து வட இந்திய பார்சி இனத்தைச் சேர்ந்த பிராம்ஜி பிகாஜி கான் 1902 தொடர்ச்சியாக கொழும்பு மாநகர சபையில் அங்கம் வகித்தார். அவரைத் தொடர்ந்து அதே குடும்பத்தைச் சேர்ந்த எம் எப் கான், பி எப் கான், ஜே ஜோர்முச் ஜி, எப் தாதா பாய் முதலானோர் 1937 உறுப்பினர்களாக இருந்தனர். 1930 கொழும்பு மாநகர சபையின் பரபரப்பு மிகுந்த ஒரு செயல்பாட்டாளராக இருந்த ஒரு அங்கத்தவர்தான் எம் சுப்பையா என்ற நாட்டுக்கோட்டை செட்டியார் இனத்தை சேர்ந்த மாநகர சபை உறுப்பினர் ஆவார். இக்காலத்தில் ஏஇ குணசிங்க கொழும்பு மேயராக பதவி வகித்த போது உதவி மேயராகவும் இவர் பதவி வகித்தார். இவர்கள் எல்லாருமே அப்பொழுது உருவாகிக் கொண்டிருந்த தொழிலாளர் பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களின் மேம்பாட்டுக்காக குரல் கொடுத்தனர். 1900 தமிழ்நாட்டின் தூத்துக்குடியிலிருந்து கொழும்பு வந்து சேர்ந்த பரத குலத்தவரான ஜோர்ஜ் ஆர் மோத்தா, அப்போதைய அச்சக ஊழியர் சங்க தலைவராக இருந்த டாக்டர் பி எம் லிசோபா பிண்டோவுடன் தொழிற்சங்க செயல்பாட்டாளராக இணைந்து கொண்டார். அவர் ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்ததுடன் சட்டப்பட்டம் பெற்ற சட்டத்தரணியாகவும் இருந்தார். அவர் பின்னர் இலங்கையின் மலைநாட்டு பிரதேசங்களில் பிரயாணம் செய்த போது அங்கு பெருந்தோட்ட தொழிலாளர்கள் படும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் அவதானித்தார். அதனைத் தொடர்ந்து அவர் தனது ஒளிமயமான சட்ட தொழிலை துறந்து இந்திய வம்சாவளி மலேக தோட்ட தொழிலாளர்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து இலங்கை இந்திய காங்கிரசின் இணை செயலாளராக இணைந்து கொண்டார். இலங்கை இந்திய காங்கிரசின் முதலாவது பொதுக்கூட்டம் 1940 கம்பளையில் இடம்பெற்ற போது அவரது குரல் மட்டுமே அங்கு ஓங்கி கோபத்தில் ஒலித்ததாக ஆய்வு நூல்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் பல ஆண்டுகளாக இந்த அமைப்பின் இணை செயலாளராக கடமையாற்றிய போதும் தொழிலாளர்களின் உரிமைகளை வென்றெடுப்பதை பொறுத்தவரையில் அந்த அமைப்பு மிக தாமதமாகவே செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். இது இப்படி இருக்க மலைநாட்டு தோட்ட தொழிலாளர் மத்தியில் அவர்களை ஸ்தாபனப்படுத்துவதற்காக ஒரு தொழிற்சங்க அமைப்பு இல்லாதிருப்பதை உணர்ந்து ஒரு தொழிற்சங்கம் அமைக்க வேண்டும் என கோதண்டராமன் நடேசையர் முயற்சிகளை மேற்கொண்டார். 1920 ஒரு பத்திரிகையாளராக தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்த கோ நடேசையர் தேசநேசன் மற்றும் ஆங்கில பத்திரிகையான த சிட்டிசன் ஆகிய இரண்டு கடும் போக்கு கொண்ட பத்திரிகைகளுக்கு ஆசிரியராக கடமையாற்றினார். ஏஇ குணசிங்க என்ற தொழிற்சங்க தலைவருடன் இணைந்து பல போராட்டங்களில் கலந்து கொண்டார். அதுமட்டுமன்றி 1927-1931 இலங்கை சட்டசபையிலும் மற்றும் 1936-1947 இலங்கை அரசாங்க சபையிலும் மலையக பெருந்தோட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கும் ஒரு சமூக அக்கறையுள்ள மக்கள் பிரதிநிதியாக இருந்தார். இந்த அனுபவங்களை கொண்டு 1931 மலைநாட்டு பெருந்தோட்ட கூலி தொழிலாளர்களின் உரிமைகளை வென்றெடுக்க போராட்டங்களை நடத்தும் பொருட்டு அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் கூட்டமைப்பு என்ற தொழிற்சங்கத்தை தோற்றுவித்தார். இதன் பெயர் பின்னர் இலங்கை இந்திய தொழிலாளர் கூட்டமைப்பு என்று மாற்றியமைக்கப்பட்டது. அவரது இந்த தொழிற்சங்க முயற்சியில் அவரது துணைவியார் மீனாட்சி அம்மாள், வி.பி. நாதன் மற்றும் சத்யவாகீஸ்வர ஐயர், அவரது துணைவியார் டாக்டர் நல்லம்மாள் ஆகியோர் இணைந்து கொண்டனர். மலையக தோட்ட தொழிலாளர்களின் மேம்பாடு நோக்கிய தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஆரம்பகட்ட செயல்பாட்டின் போது அதற்கு பின்னரும் நடேசையருக்கு பேருதவியாக இருந்தவர் அவரது பாரியார் மீனாட்சி அம்மாள் தான் என்றால் அது மிகையாகாது. மீனாட்சி அம்மாளின் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் அவரது பிரசன்னத்தின் போது தொழிலாளர்களை பெரிதும் கவர்வதாக இருந்தன. மீனாட்சி அம்மாள் கணீர் என்ற குரலில் உச்ச குரல் எடுத்து பாடும் வல்லமை பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர் தொழிலாளர்கள் முன்னணியில் சுப்பிரமணிய பாரதியாரின் எழுச்சி பாடல்களையும் தான் எழுதிய உணர்ச்சி பாடல்களையும் சேர்த்தே பாடினார். அவரது அநேகமான பாடல்கள் கிளர்ந்தெழுந்து வாருங்கள், உங்கள் உரிமைக்காக போராடுங்கள், நமது வியர்வையில்தான் இந்த நாடு கட்டியெழுப்பப்படுகிறது, உங்கள் ஒற்றுமை ஒருபோதும் வீண் போகாது, உங்கள் ஒற்றுமையே உங்களின் பலம், உரிமையை வென்றெடுக்க முன்வைத்த காலை பின்னுக்கு எடுக்காதீர்கள் என்ற பாணியில் இருந்தது. ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த பிராஸ்கேடல் என்ற துறை கம்யூனிச கொள்கைகள் பால் கவரப்பட்டு பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்காக குரல் கொடுத்த போது அவரை கலகம் விளைவிப்பவர் என்று நாமகரணம் சூட்டி நாட்டிலிருந்து வெளியேற்ற அரசாங்கம் முயற்சி செய்தது. அந்த கட்டளையை மீள பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கோரி இலங்கை கம்யூனிஸ்டுகளும் இடதுசாரிகளும் தொழிற்சங்கங்களும் 1937 காளிமுகத்திடல் கடற்கரையில் பாரிய கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தன. அக்கூட்டத்தில் பேச மீனாட்சி அம்மையாரை அழைத்த போது அவர் பிராஸ்கேடலின் போராட்டத்தை ஒரு கவிதையாக்கி அதனை உருக்கமாக பாடி அங்கு கூடியிருந்தோரை உணர்ச்சி வசப்பட செய்தார். அந்த போராட்டத்தில் அனைவரையும் கலந்து கொண்டு வெற்றியடைய செய்யுமாறு ஆணித்தரமாக கோரிக்கை விடுத்தார். அவரது பாடல்கள் அடங்கிய நூலொன்று முன்னட்டையில் அவருடைய படத்துடன் 1940 வெளியிடப்பட்டுள்ளது.